una mattina mi sono alzato. Oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao.
Good morning guys. நான் இப்போது என்னோடய ஃபிக்ஷனல் ஸ்டோரி பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆன்லைன் கிளாஸ் எடுத்தோ ஆன்லைன் கிளாஸில் மாட்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளானவங்களா நீங்கள்? ரொம்ப சந்தோஷம், நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன் இந்த கதையை வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி நான் ரைட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோடய நன்றிகள். வேறு ஏதாவது வேலை இருந்தால் தயவு செஞ்சு அதை முடிச்சுட்டு வந்துடுங்க, ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இருக்கிற டிமென்ஷன் T71. இந்த டிமென்ஷனில் ஒரு இன்னும் 3000 வருஷம் ஆயிருக்கு மனுஷங்க எவ்வளவு ஆகி. இந்த இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கிங்டம், அந்த கிங்டத்தோட பெரிய ரூலர் அவரோட பேர் நெடியநாதிரி. அவருக்கு மொத்தம் 4 குழந்தைங்க பிறந்தாங்க. அவர் ஒரு நாள் ஜோசியக்காரரான போயிட்டு இந்த மாதிரி என் பசங்களை பற்றியும் என் கிங்டம் பற்றியும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னார்ன்றது தெரில நமக்கு. ஆனால் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். மொத்தம் 4 பசங்க. 4 பசங்களில் முதல் பையன் வந்து ரொம்ப வீராதி வீரன், அந்தளவுக்கு ரொம்ப வீரம் பொருந்தியவன். அவன் 2வது பையனை பற்றி சொல்லலாம், அவன் ஓரளவுக்கு மீடியாக்கர் தான் எல்லாத்துலேயும், ஆனால் கொஞ்சம் அறிவாளி. கடைசி பையனை பற்றி பார்த்திங்கன்னா அவன் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் தான். அவன் ரொம்ப சொன்னாலும் ஈஸியாக நம்பிடுற கேரக்டர் அவன். பட் ஆனால் அந்த 3வது பையனை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அம்மா அவனை பார்த்தோடனே அவனை கொண்டுணுன்னு பார்த்தாங்க சின்ன வயசுலேயே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் மூஞ்ச பார்த்து மயங்கி அவனை வளர்த்தாங்க. இருந்தாலும் அவனை வளர்க்கும் போது அவன் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஏற்றி வளர்த்தாங்க. அதனால் அவன் அசால்ட்டாக பாம்பு கூட விளாடுவான், பாம்பு கூட புரளுவான், அவனை விஷம் வச்சு கொல்ல முடியாது இதான். ஆனால் நம்ம ராஜா இருக்கிறாரில் அவருக்கு ஒரே இடத்துல சும்மா உட்காந்துட்டு சுத்தமாக பிடிக்காது. அதனால் எப்போவுமே ஏதாவது டூர் ஏதாவது போயிடுவார். வழக்கம் போல் 2 மாதத்தில் வந்துடுவார், சம்டைம்ஸ் வருஷக்கணக்கில் கூட ஆகலாம். அவர் ஊரில் இல்லாதப்போ மோகேஷ் தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இருப்பார். அவருக்கு எப்போவுமே வயசான மாதிரி தான் இருப்பார். அவர் தான் வந்து அந்த கிங்டத்தையே பார்த்துப்பார். கிங்டம் கூட இருக்கிற சில பல அறிவாளிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கிங்டம் ஓட்டிகிட்ருப்பாங்க. இந்த கிங்டத்தோட படை தளபதியாக முதல் பையனாக தான் அவர் வச்சுருப்பார். அவருக்கு இளவரசம் பட்டாபிஷேகம்லாம் எதுவுமே பண்ணலை. இருந்தாலும் அவர் தான் சேனாதிபதி, பயங்கரமாக வீரமாக சண்டை போடுவார். சின்ன வயசுலேருந்தே 3வது பையனான திருச்செல்வமுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நமக்கு எப்போவுமே கிங்டம் கிடைக்காது, த்ரோன் கிடைக்காது, எப்படியாவது அதை அடிக்கணுன்றது தான் அவனோட ஒரே எய்ம். இந்த மாதிரி அவங்க அப்பா கிங் வந்து ஒரு நாள் வந்து வெளில போகிறேன்னு சொல்லிட்டு டூருக்கு போயிட்டார். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசி பையன் வந்து சத்யநந்தா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி என்னை தேடாதீங்க, நான் வந்து நித்தியோடு சேர்ந்து ஐக்கியமாகி முக்தி அடைய போகிறேன்னு ஹிமாலயாஸுக்கு கிளம்பிட்டான். இவன் கிளம்புன நினச்சி யாருமே பெருசாக கஷ்டப்படல. இன்றைக்கி இருந்தாலும் போக போகிறான் தான், ஏதோ கிளம்பிட்டான். ரொம்ப சந்தோஷம், அவங்க அப்பா வேற இல்லை, நைஸ்ன்னு சொல்லிட்டு அவனை அப்படி தூக்கி போட்டாங்க. நம்ம பெரிய சேனாதிபதி இருக்கிறாரில் அவர் இந்த மாதிரி வந்து வேட்டைக்கு ஆள்லான்னு போவார். அந்த மாதிரி போகும்போது தான் என்ன ஆயிடும், தேவையில்லாமல் வரம் போகிறவங்கட்டெலாம் சண்டை எடுத்து சம்மாட்டி வாங்கிட்டு வந்துடுவார். அதில் வந்து அவர் கை கால் எல்லாமே வீழ்ந்து போயிடும். வீழ்ந்து போன கை கால் வச்சுக்கி இவரை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனையும் ஒரு மூலையில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா என்னாவும் கிங் திருப்பி வந்தோடனே ஐயோ நம்ம போனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுமே அவர் இந்த மாதிரி ஜேர்னி போக பார்ப்பார். அவர் வந்த உடனே வந்து விதூஷகன் சொல்லிட்டு ஒருத்தரை சேனாதிபதியாக போட்டுருவார். ஏன்னா கண்டிப்பாக 2வது பையனை நம்பி சண்டையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருச்செல்வமும் கரெக்டாக அவனுக்கு எப்படா டைம் வரும், எப்படா வந்து நம்ம எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு கிங்காகலான்னு அவன் எதிர்பார்த்துட்ருக்குறான். அந்த டைம் அதுவும் வருது. மோகேஷ் தாத்தாவுக்கு சின்ன வயசுலேருந்தே டவுட்டு, திருச்செல்வத்தை நம்பக்கூடாது, அவனை எங்கேயாவது அனுப்பிச்சி விட்றணும், அவனுக்கு ஒழுங்காக கல்வியெலாம் கூட கற்றுக்கல, அவனே கற்றுக்கிட்டான் அவங்க அம்மா கிட்டேருந்து. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால் இப்போது அவனை தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. 2வது பையன் அவன் ரொம்ப அறிவாளி தான், இருந்தாலும் வந்து திருச்செல்வத்தோட கொஞ்சம் அப்படி இப்படி வச்சுக்க மாட்டான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான் திருச்செல்வம் கிட்டேருந்து. ஏன்னா திருச்செல்வம் தாண்டை வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து டிமென்ஷன் L81 பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகரம், 1800s, லேட்டர் பார்ட் ஆஃப் 1800s. பகல் 4 மணி இருக்கும். ஒருத்தனை துரத்துக்கிட்டு ஒரு 2 பேர் ஓடுறாங்க. அதில் ஒருத்தன் கையில் வந்து ஒரு டாக் இருக்குது. லண்டன் நகரத்தோட ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி அங்கே ஒரு பயங்கரமான சேஸ் சீக்வன்ஸே நடக்குது. ஒரு கிரிமினலை துரத்துக்கிட்டு ஒரு டிடெக்டிவும் அவரோட ஃப்ரெண்டும் ஓடிட்டுருக்குறாங்க. அந்த கிரிமினல் வந்து ஒரு கையில் ஒரு கோல்டன் நெக்லஸ் வச்சுருக்கிறான். அதை எங்கேருந்தோ அடிச்சிட்ருக்கிறான். அதை அழகாக இவர் பிடிச்சிட்ருக்கிறாரு. அங்கே பயங்கரமான ஒரு சேஸ் சீக்வன்ஸ் நடக்குது. கரெக்டாக அவரும் டிடெக்டிவும் அவர் ஃப்ரெண்டு பேத் சொன்னால் அழகாக அவனை சுற்றி வலிச்சு பிடிச்சிட்றாங்க. பிடிச்சோடனே ஸ்காட்லாண்ட் யார்டை ஒப்பிச்சுட்டு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வருது, இந்தியன் இங்கிலீஷ் டிடெக்டிவ் கண்ணாயிரம் கேச்சஸ் அ கல்ப்ரெட் ஹூ ஸ்டோல் நெக்லஸ் ஃப்ரம் பிரின்ஸ். இந்த மாதிரி நியூஸ் வருது. கண்ணாயிரம் வந்து ஒரு இந்தியன் தாங்க பேசிக்கலி, ஆனால் அவங்க ஃபேமிலி மொத்தமாக வந்து பணக்கார ஃபேமிலி எடுத்துட்றாங்க, லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது இந்தியாவுக்கு ஒன்றும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல 1800s. அதனால் கண்ணாயிரமும் அங்கேயே வந்து பயங்கரமாக படித்த ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ. அவருக்கு எப்போவுமே கேஸ் வந்துக்கினே இருக்கணும், இல்லைனா அவருக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். கேஸ் இல்லைனா அவருக்கு ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுவார், பைத்தியக்காரத்தனமான நிறைய வேலை பண்ணுவார். பட் ஆனால் யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல மனுஷன் தான் அவர். அவரும் பேட்ஸனும் ரூம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேட்ஸன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இங்கிலீஷ்மேன் தான். அவர் கண்ணாயிரம் ரொம்ப பிடிச்சி போயிடும், ஏன்னா வந்து பேட்ஸன் மேலே அநியாயமாக ஒரு பை ஒன்று விழுந்துடும். இவர் வந்து இந்த மாதிரி திருட்டு பை விழுந்துடும். அந்த திருட்டு பையை அசால்ட்டாக வந்து கண்ணாயிரம் ஒரே நாளில் ரிமூவ் பண்ணதுனால கண்ணாயிரமோட பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. கண்ணாயிரமோட எஸ்டேட் எல்லாமே வந்து கண்ட்ரி பிளேசஸில் இருக்கிறதுனால ஒரு சிட்டியில் இருக்கணும்னு ரொம்ப ஒரு லண்டன் நகரத்தில். இந்த டிமென்ஷனையும் ஓரமாக வச்சுட்டு டிமென்ஷன் 717 வந்தீங்கன்னா, டிமென்ஷன் 717 செங்கல்பட்டு டவுனில் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதாகவும் அது காரணம் வந்து ப்ளூ ஹெல்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டரை காட்டுறாங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் ப்ளூ ஹெல்ம் வந்து மக்களுக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கிறாரு, அதனால் மக்களுக்கே பிடிக்கல. ஆனால் இந்த ப்ளூ ஹெல்மாக இருக்கிறவர் பட்டப்பகலில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் வேலை செய்வார், ஸ்பெஷல் ஃபோர்ஸில். ஆனால் இவர் நைட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ளூ ஹெல்ம் மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அவுட்லாஸ் மாதிரி ஊரில் நடக்கிற குற்றத்தை எல்லாத்தையும் தட்டி கேட்டுட்ருப்பார். மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. சில தவிர்க்க முடியாத கேசஸில் போலீஸும் இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற கண்டிஷனுக்கும் போயிடுவாங்க. இவர் நல்ல டிரெக்டிவ், பட் ஆனால் ஒரு நல்ல அசாசின். இவர் இவர் ஒரே நாளில் வந்து இந்த மாதிரி ஆன்டி ஹீரோவாக இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூலில் ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. அதை நடக்கும்போது எல்லா பசங்களையும் இவர் தான் காப்பாற்றினார்னு சொல்லிட்டு ஒரு பேச்சையும் ஈடுபடுறதான் வந்து அந்த ஊர் மீடியா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேச்சு என்ன அடிப்படுதுன்னா, இந்த செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள அதிகமான தோரியம் மோனோசைட் ஓர் இருக்கிறதாகவும், இந்த ஊரில் இருக்கிற நிறைய இடங்களில் அதனால் பிளாஸ்ட் ஏற்படுத்துறதாகவும் இதை வந்து அசல்ட்டாக கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இங்கே அழகாக ஒரு பவர் ஸ்டேஷனை கட்டி விட்டால் பிரச்சனையே இல்லாமல் தோரியம் மோனோசைட் ஓர்லாம் இங்கேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிக்கலானும் இன்னும் நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் அதை நினச்சி இந்த இடத்த வந்து எப்படியாவது ஆக்குப்பை பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ப்ளூ ஹெல்மை பார்த்தாலே நைட்டில் வர கிரிமினல்ஸ்லாம் பயந்து உள்ளே போயிடுவாங்க. நைட்லேயே செங்கல்பட்டு நகரம் இன்னும் ரொம்ப சேஃப்டியாகவே இருந்ததுன்னு மக்கள் சொல்லுவாங்க அந்த டிமென்ஷனில். ஆனால் டிமென்ஷன் 471 இந்த டிமென்ஷனில் பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி நார்மலான ஹியூமன்ஸும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மேஜிக் பவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹியூமன்ஸுக்கும் கொஞ்சம் ஆகாது தான். ஆனால் ஹியூமன்ஸ் இன்னும் வந்து மேஜிக் பவர் இருக்கிறவங்களாம் இல்லைப்பா, இதெல்லாம் சும்மா நடிப்பு வந்தாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊரில் மேகின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் வாழ்த்து வந்து ஒரு யூரோப்பியன் இதில் யூரோப்பியன் ஸ்டேட்ஸில் அவன் அந்த காலத்தில் வந்து யுகோஸ்லேவியாவே இருந்தது. அந்த ஸ்டேட்டில் அவனும் இந்த மாதிரி வாழும்போது அவங்க ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் தான் அவனை வளர்த்துருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா என்னானாங்கன்னு அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. அவன் ஸ்கூலில் இருக்கும்போது அவனை ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து மற்ற பசங்க மாதிரி இருக்க மாட்டான், கொஞ்சம் அறிவாளியாகவே இருப்பான், மற்றவங்க கூட எதுவும் பெருசாக பேசிக்க மாட்டான், கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பான். பட் ஆனால் அவன் பெஸ்ட் ரன்னர், இந்த வெயிட் லிஃப்டிங்லாம் சூப்பராகவே பண்ணுவான். ஆனால் அது வந்து ஏர்லி 19th century, அதனால் அந்தளவுக்கு மக்கள் படிப்பறிவு கிடையாதுனாலும் இவன் அவங்க டீச்சரோடையும் பயங்கரமான அறிவாளியாக இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து இவன் ஒரு விசார்டு, இவங்கூடலாம் யாரும் சேராதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஸ்டெப் ஃபாதர் அண்ட் மதர் வந்து நார்மலான பர்சன்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிளட் ரிலேஷன் சொல்லி தான் இந்த பையனை வளர்த்துட்ருப்பாங்க. அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அப்போலாம் வந்து விச்சஸ்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சி எரிச்சிடுவாங்க, அந்த டைமென்ஷன்லேயும் சரி நம்ம டைமென்ஷன்லையும் சரி. ஏதோ ஒன்று அந்த பையனும் ரொம்ப ஜெம் ஆஃப் கேரக்டர் தான். ஆனால் அவனுக்கும் இந்த மாதிரி என்னடா இது, நம்மளையும் இதேமாதிரி பண்ணிட்டுருக்குறாங்களே, நம்ம இன்றைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு கோவம் இருக்க தானே செய்யும் எல்லாருக்குமே. ஆனால் திருச்செல்வனுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டைமென்ஷனில் இருக்க திருச்செல்வனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, ஒரு புறா மெசேஜ். அதில் என்னென்னா உங்கள் அப்பா இறந்துட்டாருங்க அந்த மாதிரின்னு. திருச்செல்வனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவங்க அண்ணனை எப்படியாவது இவன் எலிமினேட் பண்ணிட்டா இவன் எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடுவான்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த செய்தி இதே மாதிரி எல்லாருக்கும் பரவாது ஸ்பைஸ் மூலயமா. எதிரி நாட்டு மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா எப்படியும் அந்த நாடு நமக்கு கிடைக்க போதுறாடே சொல்லிட்டு அவனும் படை இருக்கிற இதுவும் அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு போருக்கு. ஆனால் இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க, இது ஒரு புது டைமென்ஷன், டிமென்ஷன் 515. இந்த டிமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர்களே எவ்வளோ ஆரம்பிக்கல. கிட்டத்தட்ட உண்மையை சொல்லலாம் வெறும் பிரையோஃபைட்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. ஒரு பிளான்டல் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸுக்கு திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஷிப் ஒன்று வருது. அந்த ஷிப்லேருந்து ஒரு மனுஷன் வந்து எங்கேருந்தோ குதிக்கிறான் கடலில். ப்ரீமார்டியல் சி, அது தண்ணி கூட அதில் உப்பு தண்ணியாக இல்லை, ரொம்ப அதோட கெமிக்கல்ஸாக தான் இருக்குது. அவன் அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒரு ஐலாண்டில் வந்து விழுந்தான். அந்த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஒரு ஐலாண்டுக்கு அவன் கம்யூட் பண்ணி போயிட்டுருக்கிறான். அவனை பார்த்தா வந்து நம்ம காலகட்டத்திலேருந்து சேர்ந்தவன் மாதிரி தெரில. அவன் ரொம்ப எவால்வ்டான ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இருந்தான். அவன் அவன்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தது. அவனும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப பயந்துருந்தான் தான். அவன் முகத்துலேயே அந்த பயம் தெரியுது. அவன் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வர மாதிரி தெரியுது. அந்த ஆர்கனைசேஷன் இந்த டிமென்ஷன்ஸ், இன்டர் டிமென்ஷன்ஸுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, இந்த ஸ்பேஸ் டைம் வார்டர்ஸில் நடக்கிற சில பல டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுற டீம் அவங்க. இருந்தாலும் எதுக்கு இவன் தனியாக வந்தான், இவங்க சீஃப் ஏதோ இவனால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இவனை அமைச்சு விட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸ் இப்போ ரொம்ப கிட்டவும் போக முடில, அவங்க ரொம்ப பெரிய டேஞ்சர் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. அந்த டைமென்ஷனில் டைம் கொஞ்சம் வேறு மாதிரி போனதுனால இவன் வந்த டிமென்ஷன் தான் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட உருவான டிமென்ஷன். இது ரொம்ப லாஸ்ட்டாக உருவான டிமென்ஷன். அந்த ஸ்பேஸ் டைமில் இருக்கிற டார்க் எனர்ஜி மூலிமா தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. கண்ணாயிரத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு நாலு பேர்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தீபாவளி, இட்ஸ் ஃபீல் லைக் தீபாவளின்றார். பேட்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல, தீபாவளினா என்னன்னு கேட்கும்போது இட்ஸ் கிறிஸ்மஸ் மேன், இட்ஸ் கிறிஸ்மஸ், ஐம் வெரி ஹாப்பி சொல்லிட்டு கண்ணாயிரம் கிளம்புறாரு. ப்ளூ ஹெல்முக்குன்னு திடீர்னு அவரும் ஏதோ பார்க்குறாரு. ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கவர். ப்ளூ ஹெல்ம் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுவார். ரெண்டாவது இது ரெண்டாயிரத்துல இவ்வளோ பெரிய விஷயம் மாட்டுதுன்னு. அதோட டெக்னாலஜி வச்சு பார்த்தா அது ரொம்ப இன்வெசிபிளாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ கிட்ட வந்துச்சு செங்கல்பட்டு செடிக்கிட்ட. இவர் என்ன பண்ணார், இவங்களோட ஹெலிகாப்டர் எடுத்துக்கணும், அதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கணும்னு பார்த்தா அது வெறும் ஸ்பேஸ் ஷிப். இவருக்கு ஏதோ ஃபிஷியாக பட்டு என்னடா இது, இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, அது தானாக ஆட்டோ பைலட் மோடில் போட்டு கிட்டத்தட்ட அது செங்கல்பட்டு சிட்டி மேலேயே வந்து மோதி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இந்தியன் ஆர்மி வந்துட்டாங்க, அதை எடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க. ப்ளூ ஹெல்மை இந்தியன் ஆர்மியும் தேடிட்டுருக்குறாங்க, ஏன்னு தெரில. ஆனால் ப்ளூ ஹெல்ம் மேலே எந்த கேஸுமே ஃபைல் ஆகிறதுனால ப்ளூ ஹெல்ம் அப்படியே விட்டு போயிடுறாங்க. ஏன்னா ப்ளூ ஹெல்ம் மேலே எந்த எவிடென்ஸுமே கிடையாது, அதனால் யாருமே கேஸ் போடல. அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்குது. நம்ம மேஜிக்கல் டைமென்ஷனில் இருக்கிற மேஜியை வந்து யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. யார் அந்த மிஸ்டீரியஸான மனுஷன்? திருச்சொல்லம்மோட அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சு, அவர் ஜோசியக்காரன் என்ன தான் சொன்னார், இந்த கடைசி டைமென்ஷனில் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஐலாண்டில் போயிட்டு யாரை தேடினா எதுக்கு அவ்வளோ பயப்படுறான், ஏன் அவன் தனியாக வந்தான், இதெல்லாத்தையும் பார்க்கணுன்னா அடுத்த எபிசோட பார்த்துங்க. அது வரைக்கும் கை கால் வச்சுன்னு சும்மா இருங்க. தேவையில்லாமையாக வெளில போயிட்டு ஒம்பு வீத்துன்னு வந்துடுறாங்க.